வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 7வது கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோதியாவின் நீதிமன்ற காவலை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் காசா மோதல் விவகாரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சீத் குமார் மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். 7வது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதையடுத்து தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளிலிருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நேர்மையான மற்றும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் வகையில் தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா 13 தொகுதிகள், மேற்குவங்கத்தில் 9, பீகாரில் 8, ஒடிசாவில் 6, ஹிமாச்சல பிரதேசத்தில் 4, ஜார்க்கண்டில் 3 மற்றும் சண்டிகரில் 1 தொகுதி உட்பட 57 தொகுதிகளில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. ஒடிசாவில் மீதமுள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் அன்றைய தினம் நடைபெறுகிறது. பிரச்சாரத்திற்கான கடைசி நாளான இன்று அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசினார். காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியலை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக சமரசங்களை அக்கட்சி மேற்கொள்வதாகவும் தற்போது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதாகவும் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஒடிசா மாநிலம் பாலசோர் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். பிஜு ஜனதாதளம் கட்சியும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இவ்விரு கட்சிகளும் தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஏழை மக்களின் நலன்களுக்காக செயலாற்றவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் இன்று பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த தேர்தலில் பிஜேபி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலனில் நடைபெற்ற பேரணியில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி இன்று கலந்து கொண்டார். ஹிமாச்சல பிரதேச மக்கள் உண்மையான எளிமையான அரசியலை விரும்புவதாக அவர் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிஜேபி அரசின் பொருளாதார நடவடிக்கைகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் இன்று கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பஞ்சாப் மக்களுக்கு தெரிவிப்பதாக அமைந்த அக்கடிதத்தில் பிஜேபி ஆட்சிக் காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் சரிவை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 8% இருந்ததாகவும் பிஜேபி ஆட்சியில் அது 6% கீழ் குறைந்ததாகவும் திரு மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சையத் ஜாஃபர் இஸ்லாம் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திரு மன்மோகன் சிங் ஆட்சிக்காலத்தில் நாட்டின் பணவீக்கம் இரட்டை இலக்கத்தில் இருந்ததாகவும் வங்கித்துறை மோசமான நிலையை எட்டியதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோதியாவின் நீதிமன்ற காவலை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த வழக்கில் திரு சிசோதியாவின் காவலை நீட்டித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஜம்மு காஷ்மீரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். ஜம்முவிலிருந்து ஷிவ்கோரி குகைக்கு சென்ற பேருந்து ஒன்று துங்கிமோர் பகுதியில் பள்ளத்தாக்கில் உருண்டு விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். படுகாயமடைந்தவர்களுக்கு ஜம்முவில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் பயணித்தவர்களில் பெரும்பாலானோர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். காசா எகிப்து எல்லையில் உள்ள வழித்தடத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த பாதையை ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தியதாகவும் இதில் 20 சுரங்கங்கள் ஆயுத கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த வழித்தடத்தை தரை வழியாகவும் வான்வழியாகவும் கண்காணித்து வருவதாக அது தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமில் சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் கவலை அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த விவகாரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த துயரச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த இஸ்ரேல் அரசு உத்தரவிட்டிருப்பதையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சந்தன் யாத்திரை நிகழ்ச்சியின்போது நேரிட்ட பட்டாசு வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 23 பேர் காயமடைந்தனர். நரேந்திர புஷ்கர்னி ஆற்றங்கரையோரம் நேரிட்ட இந்த வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார். சென்னை ஐஐடியைச் சேர்ந்த புத்தாக்க நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் தயாரித்த அக்னிபான் ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது செமிக்ரையோஜெனிக் என்ஜின் மூலம் இயக்கப்படும் இந்தியாவின் முதலாவது ராக்கெட் என்னும் பெருமையை பெற்றுள்ளது. அக்னிபான் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்திய விண்வெளித்துறையின் குறிப்பிடத்தக்க சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளையோரின் சக்திக்கான இது ஒரு சான்றாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7% இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்திர அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையை அடையும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சீத் குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் வெனிசுலாவின் சஞ்சேஷை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜேஸ்மின் லம்போரியா அசர்பைஜானின் மக்ஷதி ஹம்சேயாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தெற்காசியாவின் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 10 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இலங்கையில் நடைபெற்ற இப்போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அன்கூர் தங்கப்பதக்கத்தையும் அமித் ஜாஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் சயாலி தங்கப்பதக்கத்தையும் பிரதா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் அமித் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா ரிஷா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் பிரதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சோகம் தங்கப்பதக்கத்தையும் சர்தக் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரலா தாஸ் தங்கப்பதக்கத்தையும் திவ்யான்ஷி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 7வது கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோதியாவின் நீதிமன்ற காவலை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் காசா மோதல் விவகாரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சஞ்சீத் குமார் மற்றும் ஜாஸ்மின் லம்போரியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.